2015 ஆண்டு ஜூலை மாத தென்றலிதழில் பாசு ரமணன் அவர்களின் முன்னோடி பகுதியில் நாகூர் குலாம் காதிரு நாவலர். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் இஸ்லாமியர்களின் பங்கு அளப்பரியது. உமர் புலவர், சேகனா புலவர், வண்ணக்களஞ்சிய புலவர், காசிம் புலவர், ஜவ்வாது புலவர், சர்க்கரை புலவர், குணங்குடி மஸ்தான் சாஹிபு, செய்குதம்பி பாவலர் என பலரை உதாரணமாக சொல்லலாம். இந்த வரிசையில் வைத்து மதிப்பிடத்தக்கவர் குலாம் காதிரு நாவலர். இவர் நாகூரில் 1833 ஆண்டு பிறந்தார். தந்தை பாஸ்கர பண்டித வாப்பு ராவுத்தர் மருத்துவத்திலும் தமிழிலும் தேர்ந்திருந்தார். தந்தை வழி தனையனுக்கும் தமிழறிவு வாய்த்தது. திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் மார்க்க கல்வியும் தமிழும் பயின்றார். முஹைதீன் பக்கீர் சாஹிபிடம் அரபியை கற்று தேர்ந்தார். 10 வயதுக்குள் திருக்குறானை முழுமையாக கற்று அறிந்தவர் ஆனார். தமிழின் அடிப்படைகளை 16 வயதுக்குள் கற்றார். ஆங்கிலத்தை தந்தையின் நண்பரான சரவண பெருமாளையரிடம் பயின்றார். தமிழ், அரபி, ஆங்கிலம் மும்மொழிகளிலும் தேர்ந்தவரானார். இந்நிலையில் திடீரென தந்தையார் காலமாகவே கல்வி தடைப்பட்டது. பெரிய தந்தை அரவணைத்து மேலே கற்க உதவினார். நாராயணசுவாமி புலவர் என்பவரிடம் இலக்கணம், இலக்கியம், நிகண்டுகள், அகராதிகள் அனைத்தையும் முறையாக கற்று தேர்ந்தார். அக்காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய தமிழறிஞர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் குருகுலவாசமாக சைவ சித்தாந்தம், இதிகாச புராணங்களை பயின்றார். ஆசுகவியாக பாடல் இயற்றும் திறன் கைவந்தது. ஆரம்பத்தில் தனிப்பாடல்கள் பலவற்றை இயற்றியவர் பிரபந்த திரட்டு என்னும் செய்யுள் நூலை எழுதி புகழ்பெற்றார். அது சச்சிதானந்தன் பதிகம், இரட்டை மணி மாலை, முனஜாத்து திருநகை, யமகபதி சந்தாதி, நாகை பதிகம், முனாஜாத்து ஆகிய செய்யுள் நூல்களின் தொகுப்பாகும். இந்நூலுக்கு வரவேற்பும் எதிர்ப்பும் ஒருங்கே இருந்தது. குலாம் காதிரு நாவலர் மீது காழ்ப்பு கொண்ட சக இஸ்லாமிய புலவர்கள் இந்த நூலை பிரபந்த இருட்டு, பிரபந்த புரட்டு, பிரபந்த மருட்டு என்றெல்லாம் வசைப்பாடினர். அது கண்டு நாவலர் மனம் வருந்தினாலும் கலங்காமல் படைப்பு முயற்சியை தொடர்ந்தார். வானெண்ணெய் பூமென்னை எல்லாம் உனது வலிமையென்றே, யானெண்ணெய் இமுன்னை போற்றி நிற்கின்றன, ஐய அடியேன் என்பை காப்பது நீயே அல்லால் தில்லை இப்பொழுது நான் என்னை செய்வல்லடா சச்சிதானந்த நாயகனே என்று எல்லா மத இறைவனுக்கும் பொருத்தமாக இருக்கும்படி சச்சிதானந்த பதிகத்தில் அவர் பாடியுள்ள பாங்கு வியக்கத்தக்கது. சில காலம் பினாங்கிற்கு சென்று இவர் வசிக்க நேர்ந்தது. அக்காலத்தில் இவர் வித்யா விசாரணி என்ற பத்திரிகையை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தினார். தமிழ் இலக்கியம், மார்க்க கல்வி, வாழ்க்கை முறைகள் போன்றவை பற்றிய செய்திகளை அது தாங்கி இருந்தது. அந்த இதழுக்கும் இலங்கையிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்த முஸ்லிம் நேசன் இதழுக்கும் அடிக்கடி கருத்து மோதல் நிகழ்ந்தது. இதனால் நாவலரின் பெயரும் புகழும் பரவியது. இஸ்லாமியர் மட்டுமல்லாது பினாங்கு தமிழர்களாலும் நாவலர் மதிக்கப்பட்டார். சில ஆண்டுகால பினாங்கு வாசத்திற்கு பிறகு லாகூர் திரும்பிய நாவலர் தமிழ் பணியை தொடர்ந்தார். அவருக்கு வாய்த்த புகழ் சிலருக்கு எரிச்சல் மூட்டியது. நாவலர் என்ற பெயர் ஆறுமுக நாவலருக்கு மட்டுமே பொருந்தும் என்றும், குலாம் காதிரு தான் தோன்றி புலவர் என்பதை குறிக்கும் வகையில் தானா புலவர் என்றும் சிலர் கிண்டல் செய்தனர். ஆரிபு நாயகம் என்னும் நூலை இயற்றி முடித்திருந்த நாவலருக்கு இலங்கையிலிருந்து அழைப்பு வந்தது. நாவலர் பட்டத்துக்கு இவர் தகுதியுடையவரா என்று சோதிக்க எண்ணினர். நாவலர் அழைப்பை ஏற்றுக்கொண்டார். குறிப்பிட்ட நாளில் ஆரிபு நாயகம் நூல் அரங்கேறியது. பல அறிஞர்கள் அவரது நூல் மீது பல்வேறு வினாக்களை தொடுத்தனர். அனைத்துக்கும் அவர்கள் ஏற்குமாறு விளக்கமளித்தார் நாவலர். ஆறுமுக நாவலரை போலவே குலாம் காதிரு புலவரும் தேர்ந்த அறிஞர்தான் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். ஆறுமுக நாவலரின் உறவினரான பொன்னம்பலப்பிள்ளை, நாகூர் என்னும் நகரவாசன் பாகூருஞ்சொல் பயின்றிடு நேசன், பட்பல விதமா பகல் பிரபந்தம் பட்பல புராணம் பழுதரச் செய்தோன் என்றெல்லாம் புகழ்ந்து பாராட்டி நாவலர் என்ற பட்டத்தை அளித்தார். இது பற்றிய செய்திகளும் பத்திரிகைகளில் வந்தன. அது முதல் நாகூர் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் பரவலாக அறியப்பட்டவரானார் குலாம் காதிரு நாவலர். தொடர்ந்து இலக்கண விளக்கங்கள், காப்பியங்கள், புராணங்கள், மாலை, கோவை, அந்தாதி, கலம்பகம், பதிகம், ஆற்றுப்படை என இலக்கியத்தின் பல துறைகளிலும் நூல்களை படைத்தார். முகமது நபிகள் மீது பாடிய மும்மணி கோவையும், லாகூரில் அடங்க பெற்றிருக்கும் ஆண்டகையாம் ஷாகுல் ஹமீது நாயகத்தின் மீது பாடிய லாகூர் கலம்பகமும் குறிப்பிடத்தக்க நூல்களாகும். நல்லூர் விளக்கம், இலக்கண நூல், சிரா புராண வசனம், ஆரிப்பு நாயக புராண வசனம், நாவலர் திருமக்கா திருபந்தாதி, மதினா கலம்பகம், பகுதாது கலம்பகம், முகாஷபா மாலை, பகனஷா வசன காவியம், தச ரத்தின மாலை, குவாலீர் கலம்பகம் போன்ற நூல்கள் குறிப்பிடத்தகுந்தவை. மக்கா கோவை, சச்சிதானந்த மாலை, சமுத்திர மாலை, மதுரை கோவை, குரு ஸ்தோத்திர மாலை, பத்துகுல் மிசு, பகனஷா புராணம் ஆகியவையும் இவர் எழுதியனவே. மற்றொரு முக்கியமான நூல் நாகூர் புராணம். நாகூர் ஆண்டவர் மீது பாடப்பெற்றது. நாகூர் தர்கா ஷரீஃபின் சிறப்புகளை 100 பாடல்களில் விவரிப்பது தர்கா மாலை. இவர் நாகூர் தர்காவின் மகா வித்வானாக நியமனம் செய்து கௌரவிக்க பெற்றார். நாகூர் குலாம் காதிர் நாவலரின் முக்கியமான கொடையாக கருதத்தக்கது அவர் நாகூர் ஆண்டவரின் வரலாற்றை கன்சூல் கராமத்து என்பதாக வசன நடையில் எழுதியதுதான். எளிய தமிழில் தெள்ளிய உரைநடையில் பாமரருக்கும் புரியும்படி இந்நூலை எழுதியிருந்தார். தமிழில் வெளியான அக்கால உரைநடை நூல்களுள் இந்நூல் குறிப்பிடத்தகுந்ததாகும். இந்நூலை இணையத்தில் வாசிக்க பதிவிறக்க www.qutbiyamazil.org/books/tamilbooks.html. இந்த காலகட்டத்தில் நாவலரை சோதித்து பார்க்க வந்த தமிழ் பேராசிரியரும் இலக்கண கோடரி என்று அழைக்கப்பட்டவருமான பிச்சை இப்ராஹிம் புலவர் நாவலரின் அறிவுத்திறனை அறிந்து அவரது மாணவரானார். அவரது வேண்டுகோளுக்கிணங்க பொருத்த விளக்கம் என்ற இலக்கண விளக்க நூலை எழுதினார். இதற்கு சுதேசமித்திரன் போன்ற இதழ்களிடமும் தமிழ் அறிஞர்களிடையேயும் நல்ல வரவேற்பு கிடைத்தது. நூல் பற்றி அறிந்த வள்ளல் பாண்டித்துறை தேவர் நாவலரின் நண்பரானார். நாவலர் தேவரிடம் தமிழுக்கென்று ஒரு சங்கம் அமைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். தேவரும் ஒப்புக்கொண்டார். அதுவே மதுரையில் 4 தமிழ்ச்சங்கம் அமைய வழிவகுத்தது. நாவலர் அதன் முதற் பெரும் உறுப்பினரானார். தேவரின் வேண்டுகோளுக்கு இணங்கி மதுரை தமிழ்ச்சங்க புலவராற்றுப்படை என்ற நூலை இயற்றி அரங்கேற்றினார். தொடர்ந்து சங்கத்தின் சார்பாக இசை இலக்கண நூலான இசை நுணுக்க இன்பம் என்பதையும் நாட்டியக்கலை நுணுக்கம் கூறும் அபிநய ஒத்து என்னும் நூலையும் படைத்தார். இவர் இயற்றிய மதுரை கோவை முக்கியமானது. இயல் இசை நாடகம் என முத்தமிழிலும் வல்லவராக திகழ்ந்ததால் 4 தமிழ்ச்சங்கத்தின் நக்கீரர் என்று நாவலர் போற்றப்பட்டார். சோழவந்தான் புலவர் அரசன் சண்முகனார் இவர் தம் இலக்கண இலக்கிய புலமையை போற்றி பாராட்டினார். சக புலவர்களால் புலவர் குலமணி, வித்வஜனசேகரர் என்றெல்லாம் நாவலர் புகழப்பட்டார். மொழிபெயர்ப்பிடும் திறமையை காட்டினார் நாவலர். ரெய்னால்ட்ஸ் எழுதிய உமரு என்னும் நாவலை தமிழில் உமரு பாஷாவின் யுத்த சரித்திரம் என்ற பெயரில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். இவ்வாறு 30 மேற்பட்ட நூல்களை நாவலர் படைத்துள்ளது குறிப்பிடத்தகுந்தது. இவரது மாணவர்களுள் ஒருவர் மறைமலை அடிகள். திருக்குறான் முழுமைக்கும் விரிவான உரை எழுத வேண்டுமென்பது நாவலரின் லட்சியமாக இருந்தது. அது நிறைவேறாமலேயே ஜனவரி 28, 1908 அன்று அவர் காலமானார். இவரது நூல்கள் தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. இவற்றில் சிலவற்றை இங்கே வாசிக்கலாம். tamilvu.org/library/nationalized/html/naauthor-15.htm. நாவலரின் மகன் ஆரிபு நாவலரும் சிறந்த புலவராக திகழ்ந்தார். கவிதை, செய்யுள், பதிகம், உரைநடை என பல நூல்களை எழுதினார். நாகூர் நாயகம் பிள்ளை தமிழ், மீரான் சாஹிப் முனாஜாத்து ரத்தினமாலை, காட்டு பாபா பக்ருதீன் சாஹிப் வலியுல்லாவின் வாழ்க்கை வரலாறு போன்றவை அவரது நூல்களில் குறிப்பிடத்தகுந்தவை. இவர் 1976 நாகூரில் காலமானார். ஆரிபு நாவலரின் புதல்வர் குலாம் ஹுசைன் நாவலரும் சிறந்த இலக்கிய ஆர்வலர். தந்தை பாட்டனார் வழி பல்வேறு இலக்கியங்களை படைத்து வருகிறார். தகவல் உதவி AVM நசீமுத்தீன் எழுதிய நாகூர் குலாம் காதிரு நாவலர் நூல் சாகித்ய அகாதமி வெளியீடு மற்றும் தமிழ் இணைய பல்கலைக்கழகம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.